الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد النبي الأمي وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹு தஆலாவின் திருநாமம் கொண்டு என்னுடைய ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அவன் தனித்தவன், அவன் இணைதுணை அற்றவன், அவன் யாரையும் பெறவும் இல்லை, அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை என்று ஆணித்தரமாகவும் உறுதியாகவும் சான்று மொழி கூறுகின்றேன், பகர்கின்றேன். இவ்வுலகத்திற்கோர் அறுக்கொடையாகவும் வழிகாட்டும் ஒளி விளக்காகவும் வந்துதித்த என் பெருமானார் முஹம்மதே முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களின் கிளையார்கள் மீதிலும், அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவும் தவறாது எடுத்து நடந்த சஹாபா உத்தம தோழர்கள் மீதிலும் சலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாகட்டும் என வேண்டியதன் பின்னால், அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் நம்மை ஒரு வாழ்க்கையை தயார் செய்வதற்காக வேண்டி அனுப்பியிருக்கின்றான். இந்த உலகம் அமல் செய்வதற்குரிய இடம். ஆஹ்ராவுடைய வாழ்க்கை நாம் செய்த அமல்களை நிறுத்தி கூடிகரக்கூடிய இடம்தான் ஆஹ்ராவுடைய வாழ்க்கையாக இருக்கின்றது. எனவேதான் அன்பார்ந்த சகோதரர்களே, ஆஹ்ராவுடைய இன்பங்கள் சுகங்களுக்கு முன்னால் இந்த உலகத்துடைய இன்பங்கள் சுகங்கள் அற்பமானது, சொற்பமானது. இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் மீது ஆணையாக, ஆஹ்ராவுடைய வாழ்க்கைக்கு முன்னால், ஆஹ்ராவுடைய இன்பங்களுக்கு முன்னால் இந்த உலக வாழ்க்கை எவ்வளவு என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய விரலை கடலிலே போடுகின்றான், கடலிலே போட்டு பார்க்கின்றான், ஒரு சொட்டு தண்ணீர் அவனுடைய விரலிலே பட்டிருக்கின்றது. இதே போன்றுதான் ஆஹ்ராவுடைய இன்பங்கள், ஆஹ்ராவுடைய வாழ்க்கைக்கு முன்னால் இந்த உலக வாழ்க்கையும் இப்படித்தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பிறிதொரு ஹதீஸிலே சொன்னார்கள், لو كانت الدنيا تعدل عند الله جناح بعوضه இந்த உலகம் அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒரு கொசுடைய இறக்கைக்கு கூட பெருமதியாக இருந்தால், இந்த உலகத்திலே வாழக்கூடிய காபிர்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட கொடுக்க மாட்டான் என்பதாக சொன்னார்கள். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு இரண்டு காதுகளும் வெட்டப்பட்டு அறுக்கப்பட்ட செத்து போன ஒரு ஆட்டுக்குட்டியை கடந்து செல்கின்றார்கள். அப்போது ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், உங்கள யாராவது இந்த ஆட்டுக்குட்டிய ஒரு திருஹத்துக்கு வாங்க விரும்புவீர்களா என்பதாக கேட்டார்கள். அப்போது சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, எங்களில் யாரும் எந்த ஒரு பெருமதிக்கும் இந்த ஆட்டுக்குட்டி வாங்க விரும்ப மாட்டார்கள் என்பதாக. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகமும் அப்படித்தான் அல்லாஹ்வுடைய பார்வையில் என்பதாக சொன்னார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலகம் நாம் அமல் செய்வதற்காக வேண்டி வந்த இடம். இதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாதிரு பில் அமாலி ஸபா, ஏழு கர்மங்கள், ஏழு காரியங்கள் வருவதற்கு முன்னால நல் அமல்களை விரைந்து செய்து கொள்ளுங்கள். மறதியில் ஆழ்த்தக்கூடிய, மறதியில் வீழ்த்தக்கூடிய வறுமை வருவதற்கு முன்னால் நல் அமல்களை செய்து கொள்ளுங்கள். பிறருக்கு அநியாயம் செய்ய தூண்டுகின்ற செல்வம் வருவதற்கு முன்னால் நல் அமல்களை செய்து கொள்ளுங்கள். அவ் மரவன் முஸ்திதா, உடலிலே கெடுதியை உண்டு பண்ணக்கூடிய நோய் வருவதற்கு முன்னால் நல் அமல்களை செய்து கொள்ளுங்கள். அவ் ஹரமன் முன்ஃபிதா, பேச்சிலும் சிந்தனையிலும் பலஹீனத்தை ஏற்படுத்தக்கூடிய முதுமை வருவதற்கு முன்னால் நல் அமல்களை செய்து கொள்ளுங்கள். அவ் மௌத்தன் முஜிஹிஸா, விரைந்து வரக்கூடிய மௌத்துக்கு முன்னால் நல் அமல்களை செய்து கொள்ளுங்கள். தஜ்ஜாலுடைய வருகை வருவதற்கு முன்னால் நல் அமல்களை செய்து கொள்ளுங்கள். மறைக்கப்பட்டு பிறகு நடக்கும் என்று எதிர்பார்க்கக்கூடிய விடயங்களில் ஆகவும் மோசமானதுதான் தஜ்ஜாலுடைய வருகை என்பதாக சொன்னார்கள். கியாமத்துடைய நாள் வருவதற்கு முன்னால் நல் அமல்களை செய்து கொள்ளுங்கள். அந்த கியாமத்துடைய நாள் மிகவும் கெட்டது, மிகவும் கசப்பானது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். திருதொரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாஜிரு பில் அமாலி ஸாலிஹா, ஸாலிஹான நல்ல அமல்களை செய்து கொள்ளுங்கள். ஃபஸதகூனு ஃபிதன், பிற்காலத்திலே பல ஃபித்னாக்கள் தோன்றும். யுஸ்பிஹுர் ரஜுலு முஃமினா வயும்ஸி காஃபிரா, காலையில் மூமினாக இருப்பான், மாலையில் காஃபிராக மாறிவிடுவான். வயும்ஸி காஃபிரா, மாலையில் வயும்ஸி முஃமினா, மாலையில் மூமினாக இருப்பான், அடுத்த நாள் காலையில் காஃபிராக மாறிவிடுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். யபீஉ தீனஹு பிஅரலி மினத் துன்யா, துன்யாவுடைய அற்ப சொற்பங்களுக்காக வேண்டி தீனை விற்றுவிடுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சகோதரர்களே, இன்று எமது இஸ்லாமியர்கள், முஸ்லிம்கள், இஸ்லாமிய வாலிபர் ஆண்கள், இஸ்லாமிய வாலிபர் பெண்கள், இன்று அற்பமான ஆண்களுக்காக பெண்களும், பெண்களுக்காக ஆண்களும் புனித தீனுல் இஸ்லாத்தை விட்டுவிட்டு செல்லுகின்ற காட்சியை நாம் பார்க்கின்றோம். அண்மையை நாம் அனைவர்களும் கேள்விப்பட்டிருப்போம். ஒரு ஊரிலே படித்தவர், ஒரு ஆசிரியர் ஒரு பெண்ணுக்காக தன்னுடைய மதத்தை மாற்றி, பெயரை மாற்றி ஹிந்து முறப்படி அந்த ஹிந்து மத பெண்ணை திருமணம் முடித்ததை நாம் கேள்விப்பட்டிருப்போம், நாங்கள் பேப்பரிலே படித்திருப்போம். அந்தாந்த சகோதரர்களே, அன்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யபீஉ தீனஹு பிஅரலி மினத் துன்யா, துன்யாவுக்காக வேண்டி தீனை விற்றுவிடுவார்கள் என்பதாக சொன்னார்கள். அதனை நாம் கண்ணூடாக பார்க்குகின்றோம். சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஒரு உபதேசியாக மாத்திரம் இருக்கவில்லை, நீங்கள் நல் அமல்களை செய்யுங்கள் என்று சொன்னதோடு மாத்திரம் நிறுத்திவிடவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யகூமு மினல் லைல் ஹத்தா தத்தஃபத்தர கதமா, ரசூலுல்லாஹுடைய காலிலே வெடிப்பு ஏற்படும் அளவுக்கு அவர்கள் இரவு நேரத்திலே நின்று வணங்குவார்கள். அவர்களுடைய மனைவர் கேட்கின்றார், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் ஏன் இப்படி சிரமப்படுகின்றீர்கள், கஷ்டப்படுகின்றீர்கள்? அல்லாஹ் உங்களுடைய முன்பின் பாவங்களை மன்னித்து விட்டான் என்பதாக கேட்கின்றார்கள். அப்போது ரசூலுல்லாஹ் கேட்கின்றார்கள், அஃலா உஹிப்பு அன் அகூன அப்தன் ஷகூரா, நான் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியானாக மாறக்கூடாதா என்பதாக கேட்கின்றார்கள். சகோதரர்களே, நாம் நல்ல அமல்களை செய்வோம் என்றால் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கிக் கொண்டே இருப்போம். இருப்போம், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவோம். அல்லாஹ் ஹதீஸை குதுசிலே சொல்லுகின்றான், இதா தக்கர்ரபல் அப்து இலைய ஷிபரன், என்னுடைய அடியான் என்னின் பக்கம் ஒரு சான் நெருங்கி வந்தால், தக்கர்ரப்து இலைஹி ஜிராஅன், நான் என்னுடைய அடியானின் பக்கம் ஒரு முழம் நெருங்குகின்றேன். வைதா தக்கர்ரப இலைய ஜிராஅன், என்னுடைய அடியான் என்னின் பக்கம் ஒரு முழம் நெருங்கி வந்தால், தக்கர்ரப்து மின்ஹு பாஅ, நான் இரண்டு முழங்கள் நெருங்குகின்றேன். வைதா அதானி யம்ஷி, என்னுடைய அடியான் என்னிடத்தில் நடந்து வந்தால், அதைதுஹு ஹர்வலா, நான் ஓடி வருகின்றேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் நல் அமல்களின் பக்கம் நெருங்கும் போது அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுகின்றோம். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, நாம் செய்கின்ற நல் அமல்களை வைத்து ஒரு கஷ்டமான துன்பமான நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே துவா பிரார்த்தனை புரிவோம் என்றால், அல்லாஹ் எம்முடைய துவாவை ஏற்றுக்கொள்வான் என்பதையும் நாம் இந்த சம்பவத்தின் மூலம் பார்க்கலாம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்தில் மூன்று பேர்கள் ஒன்றாக பிரயாணம் செய்கின்றார்கள், இரவு நேரமாகிவிட்டதால் இரவு நேரத்தை கழிப்பதற்காக வேண்டி என்ன செய்கின்றார்கள், ஒரு குகைக்குள்ளே செல்லுகின்றார்கள். திடீரென்று பாரிய காற்று வீசி அந்த குகையினுடைய வாயிலை பெரிய பாறைகள் மூடிவிட்டது. அந்த நேரத்தில் அந்த மூன்று பேர்களும் பேசுகின்றார்கள், இந்த பாறைகளில் இருந்து நாங்கள் பாதுகாப்பு பெறுவதாக இருந்தால், நாம் செய்த நல் அமல்களை வைத்து அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்போம், இதன் மூலமாகத்தான் நாம் வெளியே வர முடியும் என்பதாக சொல்லிவிட்டு முதலாவது மனிதர் துஆ கேட்கின்றார், யா அல்லாஹ், உனக்கு தெரியும், எனக்கு வயது முதிர்ந்த தாயும் தந்தையும் இருந்தார்கள், அந்த தாய்க்கும் தந்தைக்கும் உணவு பால் கொடுக்காமல் என்னுடைய பிள்ளைக்கோ என்னுடைய மனைவிக்கோ என்னுடைய அடிமைகளுக்கோ நான் பால் கொடுக்க மாட்டேன். ஒரு நாள் ஒரு வேளையின் நிமித்தம் நான் வெகு தூரம் சென்று விட்டேன், சென்று விட்டு வந்து பார்க்கின்றேன், என்னுடைய தாயும் தந்தையும் தூங்கிவிட்டார்கள். அந்த தாய்க்கும் தந்தைக்கும் பால் கொடுப்பதற்காக வேண்டி அவர்களை எழுப்பாட்டி அவர்களுடைய தூக்கத்தை நான் கலைக்க விரும்பவில்லை. அதனால் பால் கிண்ணத்தை கோப்பியை கையில் ஏந்தியவாறு நின்று கொண்டிருந்தேன். அவர்கள் ஒழித்ததன் பின்னால் அந்த பாலை அவர்களுக்கு கொடுத்தேன். இதனை நான் உனக்காக செய்திருந்தால் நாங்கள் சிக்கியிருக்கும் இந்த பாறைகளில் இருந்து எங்களை காப்பாற்றுவாயா என்று துஆ செய்கின்றார். பாறைகள் சற்று நகர்கின்றது, வெளியே வர முடியாது. இரண்டாவது மனிதர் துஆ செய்கின்றார், யா அல்லாஹ், என்னுடைய சாச்சாவுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தால், அவள் ஒரு அழகான பெண் குழந்தை, என்னுடைய ஆசையை பல முறை அவளோடு நான் தீர்த்து கட்டுவதற்காக என்னுடைய ஆசையை பூர்த்தி செய்வதற்காக பல முறை முயற்சித்தேன், அவள் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. ஒரு நாள் கஷ்டத்தின் காரணமாக என்னிடத்திலே கடன் கேட்டு வந்தால், அவளுக்கு 120 திருகங்களை என்னை தனிமையில் சந்திக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் கொடுத்தேன். சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து என்னுடைய ஆசையை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி அவளை நெருங்கினேன். அப்போது அந்த பெண் சொன்னால், இத்தகில்லா, அல்லாஹ்வை பயந்து கொள்வாயாக, வலா தஃபுவல் காதம் இல்லா பிஹக்கி, உரிமை இல்லாமல் இந்த முத்திரையை கிழித்துவிட வேண்டாம் என்று சொன்னால் உடனே நான் விட்டுவிட்டேன். அந்த 120 திருகங்களையும் அவளுக்கே கொடுத்து விட்டேன். இதனை உனக்காக செய்திருந்தால் நாங்கள் சிக்கியிருக்கும் இந்த பாறைகளில் இருந்து எங்களை காப்பாற்றுவாயா என்று துஆ செய்கின்றார். பாறைகள் சற்று நகர்கின்றது, வெளியே வர முடியாது. மூன்றாவது மனிதர் துஆ செய்கின்றார், யா அல்லாஹ், எனக்கு பல கூலியாளர்கள், கூலிக்காரர்கள், வேலை செய்யக்கூடியவர்கள் இருந்தார்கள். நான் அனைவர்களுடைய கூலியையும் கொடுத்து விட்டேன். ஒரு மனிதன் மாத்திரம் அவனுடைய கூலியை வாங்காமல் சென்று விட்டான். அவனுடைய பணத்தை என்னுடைய பணத்தோடு முதலீடு செய்து அவனுடைய பணம் பெருகிவிட்டது. ஒரு நாள் திடீரென்று அல்லாஹ்வின் அடியாரே, என்னுடைய கூலியை கொடுப்பீராக என்பதாக சொன்னான். நான் சொன்னேன், நீ பார்க்கின்ற ஆடு மாடு ஒட்டகங்கள் அனைத்தும் உனக்கு சொந்தமானதுதான், நீ எடுத்துக்கொள் என்பதாக சொன்னேன். அப்போது அந்த மனிதன் என்னை கேலி செய்யாதீர்கள் என்பதாக சொன்னான். இல்லை, உன்னுடைய பணத்தை என்னுடைய பணத்தோடு முதலீடு செய்து உனது பணம் பெருகிவிட்டது என்பதாக சொன்னேன். அந்த மனிதன் எதனையும் விட்டு வைக்கவில்லை, அனைத்தையும் எடுத்துவிட்டு சென்று விட்டான். இதனை உனக்காக செய்திருந்தால் நாங்கள் சிக்கியிருக்கும் இந்த பாறங்களிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக என்று துவா செய்கின்றார். பாறங்கள் நகர்கின்றது, மூன்று பேரும் வெளியே வருகின்றார்கள். சகோதரர்களே, நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். சாலிஹான அமல் என்றால் குர்ஆன் ஓதுவது, ஜிக்ர் செய்வது, இன்னொரு அண்ணாம் நல்ல அமல்களை செய்வது மாத்திரமல்ல, மற்றவர்களோடு அஹ்லாக்கான முறையில் நடப்பதும், பெற்றோர்களோடு அந்நிய உண்ணியமான முறையில் நடப்பதும் இபாதத் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதே போன்றுதான் நாம் புனிதமான துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம். இந்த மாதம் சாலிஹான நல்ல அமல்களை செய்யக்கூடிய மாதம். அன்பிற்குரியவர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா மின் அய்யாமின் அல் அமலு ஸாலிஹ் ஃபீஹா அஹப்பு இலல்லாஹ் மின் ஹாதிஹி அல் அய்யாம் யானி அய்யாம் அல் அஷ்ர். அன்பிற்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் செய்யக்கூடிய அமல்களில் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான அமல்தான், அல்லாஹுக்கு விருப்பமான அமல்தான் நீங்கள் செய்யக்கூடிய துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தின் முதல் பத்திலே செய்யக்கூடிய அமல் என்பதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போது சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்வதை விடவும் சிறந்ததா, அல்லாஹுக்கு விருப்பமானதா என்பதாக கேட்டார்கள். அப்போது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஆம், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்வதை விடவும் இந்த நாட்களில் அமல் செய்வது அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான அமல் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையிலே சென்று தன்னுடைய உடலை பொருளை எடுத்துக்கொண்டு சென்று அங்கே ஷஹீதாகின்றார், திரும்பி வரவில்லை, இவரை தவிர என்பதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே சகோதரர்களே, நாம் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தை அடைந்து பத்து நாட்களில் ஐந்து நாட்களை கழித்து விட்டோம். நாம் ஒவ்வொருத்தரும் நம்முடைய நெஞ்சிலே கையை வைத்து சிந்திப்போம், எண்ணில் எத்தனை பேர் தஹஜ்ஜுத் தொழுதிருப்போம், எண்ணில் எத்தனை பேர் முன்பின் சுன்னத்துகள் விடாமல் தொழுதிருப்போம். சகோதரர்களே, எத்தனை பேர் குர்ஆன் திலாவத் செய்திருப்போம், எத்தனை பேர் ஜிக்ர் செய்திருப்போம். சகோதரர்களே, தஹஜ்ஜுத்துடைய நேரத்தில் இருந்து துவா பிரார்த்தனை செய்ய வேண்டிய காலத்தில் இன்று சுபஹு தொழுகை கூட இல்லாமல் நாம் உறங்கிக் கொண்டிருக்கின்றோம், தூங்கிக் கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் இருக்கக்கூடிய காலம் எப்படி, எம்முடைய நாடு எப்படி என்று எங்களுக்கு தெரியும். இப்படிப்பட்ட காலங்களில் கூட நாம் தஹஜ்ஜுத்துடைய நேரத்தில் எழுந்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யவில்லை என்றால், எம்முடைய கஷ்டங்களை அல்லாஹ்விடத்திலே முறையிடவில்லை என்றால், எம்மை போன்று யார் இருப்பார்கள் என்பதை சற்று சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, அது போன்றுதான் துல்ஹிஜ்ஜாவுடைய ஒன்பதாவது நாளில் செய்யக்கூடிய அமல்தான் அரஃபாவுடைய நோன்பு பிடிப்பது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அரஃபாவுடைய நோன்பை பற்றி கேட்கப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுகஃபிரு ஸனத்தல் மாதியா வல் பாக்கியா, சென்று விட்ட வருடத்திலேயே இதிலே வரக்கூடிய வருடத்திலேயே பாவங்களுடைய சென்ற குற்றம் பரிகாரம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே சகோதரர்களே, சகோதரர்களே, இந்த அரஃபாவுடைய நோன்பை நாம் அனைவர்களும் நோக்க வேண்டும். இந்த நோன்பை நோற்று அல்லாஹ்வின் பக்கம் அவனுடைய நெருக்கத்தை பெற வேண்டும். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, இந்த ஹிஜ்ஜாவுடைய 10வது தினத்திலே நாம் செய்யக்கூடிய அமல்களில் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான அமல் தான் இந்த உலுஹியாவுடைய அமல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா அமில இப்னு ஆதம் மின் அமல் யௌமின் நஹர், ஹஜ் பெருநாளுடைய தினத்தில் மனிதர்கள் செய்யக்கூடிய அமல்களில் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான உகப்பான அமல் தான் உலுஹியா கொடுப்பது என்பதாக சொன்னார்கள். இது நாளே கியாமத்துடைய நாளையில் எந்த ஆட்டை மாட்டை ஒட்டகத்தை நீங்கள் குர்பானி உலுஹியா செய்கின்றீர்களோ அதனுடைய கொம்புகளுடன் அதனுடைய முடிகளுடன் வரும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வஇன்னத் தமல யகவு மினல்லாஹி பிமகானின் கப்ல ஐயகா பில் அர்ல், நீங்கள் உலுஹியா கொடுக்கின்ற அந்த பிரயாணியுடைய ரத்தம் பூமிக்கு மேல் விழுவதற்கு முன்னால் அதனை அல்லாஹ் கபூல் செய்து விடுகின்றான். எனவே உங்களுடைய ஆத்மாக்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, சஹாபாக்கள் கேட்டார்கள், மா ஹாதிஹில் அல்லாஹியு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, உலுஹியா என்றால் என்ன என்பதாக கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம், உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வழிமுறை. வமா லனா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் உலுஹியா கொடுத்தால் என்ன நன்மை கிடைக்கும் என்பதாக கேட்டார்கள். சொன்னார்கள், பிகுல்லி ஷஅரத்தின் ஹஸனா, நீங்கள் கொடுக்கக்கூடிய பிராணியுடைய அந்த உடம்பிலே எத்தனை முடிகள் இருக்குகின்றதோ அத்தனை முடியுடைய அளவு உங்களுக்கு நன்மை கிடைக்கும். ஒவ்வொரு முடிக்கும் ஒவ்வொரு நன்மை கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போது சஹாபாக்கள் கேட்டார்கள், ஃபஸூஃபு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, எங்களிலே ஒருத்தர் செம்பரி ஆட்டை அறுத்து உலுஹியா கொடுக்கின்றார், செம்பரி ஆட்டிலே உள்ள ஒவ்வொரு முடிக்கும் ஒவ்வொரு நன்மை கிடைக்குமா என்று கேட்டார்கள். சொன்னார்கள், பிகுல்லி ஷஅரத்தி மின ஸூஃபி ஹஸனா, ஆம், ஒவ்வொரு செம்பரி ஆட்டிலே உள்ள ஒவ்வொரு முடிக்கும் ஒவ்வொரு நன்மை கிடைக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் ஒவ்வொருத்தரும் எம்மில் யாருக்கெல்லாம் வசதி இருக்கின்றதோ இந்த உலுஹியாவுடைய அமலை நாம் செய்வதற்காக வேண்டி முன்வர வேண்டும். சகோதரர்களே, உலுஹியா கொடுப்பது, ஆடு மாடு ஒட்டகங்களை அறுப்பது இஸ்லாம் விரும்புகின்றது, நாம் விரும்புகின்றோம். இதனை விரும்பாத மாற்று மதத்தவர்களும் இருக்குகின்றார்கள். எனவே நாம் இதனை உலுஹியாவுடைய அமலை செய்யும் போது மற்றவர்களுடைய உணர்வுகளை தூண்டுகின்ற அளவுக்கு இல்லாமல் இந்த அமலை நாம் செய்ய வேண்டும் சகோதரர்களே. அது மாத்திரமல்ல, இந்த ஆடு மாடு ஒட்டகங்கள் அறுக்கக்கூடிய தினங்களில் 18வது நாள் ஒரு போயாவுடைய தினமாக இருக்கின்றது. சகோதரர்களே, இஸ்லாத்தில் அப்படி இல்லை. இந்த நாளில் ஆடு மாடு ஒட்டகம் அறுக்கக்கூடாது என்பது இல்லை. ஆனால் நாம் வாழ்கின்ற நாட்டை பொறுத்தவரையில் மற்றவர்களுடைய உணர்வுகளை தூண்டாமல் இந்த நாட்களிலே நாம் அறுப்பதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் சகோதரர்களே, இன்றைய இந்த ஹுத்பா பிரசங்கத்தில் இன்னும் ஒரு விடயத்தை நான் ஞாபகத்தில் கொண்டு வர வேண்டும். அமல் செய்யக்கூடிய காலம் இந்த காலத்திலே என்னுடைய இஸ்லாமிய பெண்களுடைய நிலைமை என்னவென்பதை ஒவ்வொரு சகோதரர்களும் சிந்திக்க வேண்டும். இன்று கடை கடையாக பஜார் பஜாராக இன்றி பெண்கள் ஏறி இறங்கி திரிகின்றார்களே, நாம் பொறுப்புதாரிகள் அல்லவா? நாம் எம்முடைய குடும்பத்தையும் எம்முடைய பிள்ளைகளையும் நரகத்தை விட்டும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை என் மீது அல்லாஹ் சுபத்தாட்டி இருக்கின்றான். இன்று எம்முடைய இஸ்லாமிய பெண்களின் நிலை என்ன என்பதை சற்று சிந்தனை செய்து பாருங்கள் சகோதரர்களே. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சின்ஃபானி மின் அஹ்லின் நார், ரெண்டு கூட்டம் இருக்கின்றார்கள், அந்த ரெண்டு கூட்டமும் நரகவாதிகள் தான். லம் அரஹுமா, அந்த ரெண்டு கூட்டத்தாரையும் நான் பார்க்கவில்லை. ஒரு கூட்டம் அவர்களுடைய கையிலே மாட்டுடைய வாளை போன்ற சாட்டை இருக்கும். அந்த சாட்டையினால் மக்களை அடித்து ஆதிக்கம் செலுத்துவார்கள் என்று சொன்னார்கள். இன்னும் ஒரு கூட்டம் காசியா ஆரியா அரை புரை நிர்வாணமாக ஆடை அணிந்திருக்கும் பெண்கள் என்பதாக சொன்னார்கள். அவர்களின் கொண்டைகளோ ஒட்டகத்தின் சாய்ந்த திமிங்களை போன்றிருக்கும். இவர்கள் சொருக்கம் நுழைய மாட்டார்கள். அந்த சொருக்கத்துடைய வாடியை கூட நுகர மாட்டார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சகோதரர்களே, இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதுகின்ற முஹத்தீஸீன்கள் சொல்லுகின்றார்கள், யார் எந்த பெண்கள் உருக்கமான ஆடை அணிவார்களோ அந்த பெண்களும் இந்த ஹதீஸிற்குள் உள்வாங்கப்படுவார்கள் என்பதாக சொல்கின்றார்கள். சகோதரர்களே, இன்று எம்முடைய இஸ்லாமிய பெண்மணிகள், இஸ்லாமிய தாய்மார்கள், இஸ்லாமிய வாலிப பெண்கள் சகோதரிகள் இன்று எப்படிப்பட்ட அபாயாக்களை அணிந்திருக்கின்றார்கள் என்பதை சிந்திப்போம். இன்று பிறரை அவர்களின் பக்கம் இழுத்தெடுக்கக்கூடிய சாய்க்கக்கூடிய அளவுக்கு, அவர்களுடைய உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய அளவுக்கு இன்று எம்முடைய இஸ்லாமிய பெண்களின் அபாயாக்கள் மாறிவிட்டது. இறுக்கமாக அணுகின்றார்கள், இறுக்கமாக அணிந்திருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்றால், சகோதரர்களே தெளிவாக சொல்லுகின்றேன், உள்ளுக்குள் அணிந்திருக்கும் ஆடை கூட வெளியிலே தெரிகின்ற அளவுக்கு, விளங்குகின்ற அளவுக்கு இன்று எம்முடைய இஸ்லாமிய பெண்மணிகள் அபாயாக்கள் மாறிவிட்டது. சகோதரர்களே, இது அபாயம் அல்ல, இது அபாயம், அபாயம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அன்பிற்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, இருக்கு ஆடை அரைகுறை நிர்வாணமாக ஆடை அணிந்திருப்பார்கள். அவர்களுடைய அந்த காட்சியின் காரணமாக, அவர்களுடைய அந்த அரைகுறை நிர்வாணத்தின் காரணமாக அந்நிய ஆண்களை தன்னின் பக்கம் சாய்த்துக் கொள்வார்கள். அந்நிய ஆண்களால் கவரப்பட்டு அவர்களின் பக்கம் சாய்வார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களே. இன்று எம்முடைய இஸ்லாமிய பெண்மணிகளின் அபாயாக்கள் இன்று இவ்வாறு இருக்குகின்றதா இல்லையா என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டும். சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, இன்று எம்முடைய இஸ்லாமிய பெண்கள் மனம் பூசிக்கொண்டு வெளியிலே திரிகின்றார்கள், வெளியிலே செல்லுகின்றார்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள், எந்த பெண் அந்நியவர்கள் நுகர வேண்டும், அந்நியவர்கள் நுகர வேண்டும் என்று வாசனையை பூசிக்கொண்டு வெளியே செல்வாரோ அந்த வாசனையை அந்நியவர்கள் நுகர்வார்கள், அந்நிய ஆண்கள் நுகர்வார்கள் என்றால் இவள் கெட்ட நடத்தியுள்ள விபச்சாரி என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களே. சகோதரர்களே, இன்று கடைக்கு செல்லும் போதும், வீதிகளிலும், கல்யாண வீடுகளிலும், கல்யாண ஹோல்களிலும், இன்று பீச்சுகளிலும், ஹோட்டல்களிலும் எம்முடைய இஸ்லாமிய பெண்மணிகளின் நிலை என்ன என்பதை சற்று சிந்தனை செய்து பாருங்கள். சகோதரர்களே, அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகின்றான், ஒரு பெண் தன்னுடைய அலங்காரத்தை, தன்னுடைய அழகை யாருக்கு காட்ட வேண்டும் என்று அல்லாஹ் சூரத்து நூறிலே 31வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான். அதில் முதலாவதாக சொல்லுகின்றான், ஒரு பெண் தன்னுடைய அழகை காட்ட வேண்டும் கணவனுக்கு, கணவனுக்கு காட்ட வேண்டிய அழகு கடைத்தறிவில் தெரிகின்றது, வீதியிலே இருக்குகின்றது, ஹோட்டல்கள் இருக்குகின்றது, பீச்சிலே இருக்குகின்றது, கல்யாண வீடுகளில் இருக்குகின்றது. ஆனால் கணவனுக்கு காட்ட வேண்டிய அழகை இன்று அந்நியவர்களுக்கு எம்முடைய இஸ்லாமிய பெண்கள் காட்டுகின்றார்கள். கணவனுக்கு அசிங்கத்தை காட்டுகின்றார்கள். வீட்டிலே ஊத்தியான ஆடையோடு இருக்குகின்றார்கள். வெளியில் போகும்போதுதான் அலங்கரித்து அலங்காரத்தை அந்நியவர்களுக்கு காட்டுகின்றார்கள். சகோதரர்களே, குர்ஆன் தெளிவாக சொல்லுகின்றது, சூரத்து நூறில், ஒரு பெண் அழகை யாருக்கு காட்ட வேண்டும் என்பதை இன்று கணவனுக்கு காட்ட வேண்டிய அழகை அந்நியவர்களுக்கு காட்டுகின்றார்கள். அது மாத்திரமல்ல சகோதரர்களே,
இன்று அன்றைய காலம் தொட்டு ரசூலுல்லாஹ்வுடைய காலம், சஹாபாக்களுடைய காலம், தாபிஈன்களுடைய காலம் வரைக்கும் பெண்கள் எவ்வளவு பக்குவமாக இருந்திருக்கின்றார்கள், பெண்கள் எவ்வளவு பக்குவமாக இருந்திருக்கின்றார்கள். இன்று அந்த பக்குவம் எங்கே? இன்று அந்நியவர்களுக்கு முன்னால் சர்வ சாதாரணமாக இன்றைய இஸ்லாமிய பெண்கள் உரையாடி கொண்டிருக்கின்றார்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலான்னு சொல்லுகின்றார்கள், நான் ரசூலுல்லாஹுக்கு ஹிதுமத் பணிவிடைகள் செய்தேன், எனக்கு எப்போது 15 வயதானதோ 15 வயதிற்கு பின்னால் ரசூலுல்லாஹுடைய மனைவியரை நான் பார்க்கவில்லை, அவர்களை காணவில்லை என்பதாக சொல்லுகின்றார்கள். 15 வயதான பொழுது ரசூலுல்லாஹ் தன்னுடைய மனைவியர்களுக்கு ஹிஜாப் அணிவித்து விட்டார்கள், நான் அவர்களை காணவில்லை என்பதாக சொல்லுகின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்துல்லா பின் உம்மி மக்தூம் என்று சொல்லக்கூடிய சஹாபி, 2 கண்களும் தெரியாதவர்கள், ரசூலுல்லாஹ் தன்னுடைய 2 மனைவியர்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்போது இந்த சஹாபி வருகின்றார்கள், ரசூலுல்லாஹ் சொல்லுகின்றார்கள் தன்னுடைய மனைவியரை பார்த்து, நீங்க 2 பேரும் திரையை போட்டுக் கொள்ளுங்கள் அல்லது திரைக்கு பின்னால் சென்று விடுங்கள் என்பதாக சொல்லுகின்றார்கள். சகோதரர்களே, அவர்கள் கேட்கின்றார்கள், 2 கண்களும் தெரியாத ஒருவர் வருகின்றார், இவருக்காக நாங்கள் திரையை போட்டுக் கொள்வதா, ஹிஜாபை அணிந்து கொள்வதா என்பதாக கேட்கின்றார்கள். ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், அப்போ உம்யாவான் அவர்தான் குருடர், நீங்களும் குருடரா, நீங்கள் அவரை பார்க்க மாட்டீர்களா என்று ரசூலுல்லாஹ் கேட்கின்றார்கள். சகோதரர்களே, உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லுகின்றார்கள், இஹ்ராம் கட்டிய நிலைமையில் நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தோம். எங்களுக்கு முன்னால் எங்களுக்கு தோதுவாக பிரயாணம் செய்யக்கூடியவர்கள் வந்துவிட்டால் சதலத் இஹ்தானா ஜில்பாபஹா மிர் ரஸ்ஹா அலா வஜ்ஹிஹா, எங்கள் நின்றும் ஒவ்வொரு பெண்களும் என்ன செய்வார்கள், தன்னுடைய தலையிலிருந்து ஜில்பாபி மூலமாக தன்னுடைய முகத்தை மூடிக்கொள்வார்கள் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லுகின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, சொல்லிவிட்டு சொல்லுகின்றார்கள், பைதா ஜாவஸ்னா கஷஃப்னாஹு, அந்த பிரயாணம் செய்யக்கூடியவர்கள் எங்களை விட்டு தாண்டி விட்டார்கள், எங்களுக்கு முன்னால் சென்று விட்டால் நாங்கள் முகத்தை திறந்து கொள்வோம் என்பதாக ஹஜ்ரத்தி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லக்கூடிய ஹதீஸ் அஹ்மத் அபு தாவூத் இப்னு மாஜா போன்ற கிரந்தங்களிலே பதிவாக இருக்கின்றது. சகோதரர்களே, ரசூலுல்லாஹுடைய காலம், சஹாபாக்களுடைய காலம், பெண்கள் எவ்வளவு பக்குவமாக தன்னை மறைத்து வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பதை பாருங்கள். அது மாத்திரமல்ல, தாபிஈன்களுடைய காலம், ஹஃப்ஸா பின்த் சீரீன் என்று சொல்லக்கூடிய பெண்மணி, சகோதரர்களே, 12 வயதில் குர்ஆன் முழுவதையும் பாடமிட்டவர்கள் 70வது வயதில் மரணமானார்கள். இந்த ஹஃப்ஸா பின்த் சீரீனை பற்றி அயாஸ் பின் முஆவியா என்று சொல்லக்கூடிய இமாம் சொல்லுகின்றார்கள், ஹஃப்ஸா பின்த் சீரீனை விட ஒரு தலை சிறந்த மார்க்க அறிவுள்ள பெண்ணை நான் கண்டதில்லை, பார்த்ததில்லை, அவ்வளவு மார்க்க அறிவுள்ள ஒரு பெண் என்பதாக சொல்லுகின்றார்கள். ஆசிமுல் அஹ்வல் என்று சொல்லக்கூடிய இமாம் சொல்லுகின்றார்கள், ஹஃப்ஸா பின்த் சீரீனிடம் நான் போய் வந்து கொண்டிருந்தேன், ஹஃப்ஸா பின்த் சீரீன் தன்னை முழுமையாக மூடி மறைத்திருந்தார்கள். நான் ஹஃப்ஸா பின்த் சீரீனை பார்த்து கேட்டேன், தாயே, சூரத்து நூறிலே 60வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், வல் கவாஇத மினன் நிசா இல்லாதி லா யர்ஜூன நிகாஹன் ஃபலைஸ அலைஹின்ன ஜுனாஹும் ஐயலன தியாபஹுன்ன, வயது முதிர்ந்த மாதவிடாய் துண்டிக்கப்பட்டு பிள்ளை பெறுகின்ற வயதை தாண்டிவிட்ட பெண்கள் மேலாடையை களைந்துவிட்டு இருப்பதில் குற்றம் இல்லை என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றானே, எனவே நீங்கள் தன்னுடைய முகத்தை திறந்திருக்கலாம் தானே என்பதாக கேட்டார்கள். ஹஃப்ஸா பின்த் சீரீன் என்ன கேட்கின்றார்கள், ஆசிமுல் அஹ்வலே, இதே தொடர் ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், பின்னால் என்ன சொல்லுகின்றான் என்று பார்க்கவில்லையா, வாயஸ்தாஃபிஃப்ன அப்படிப்பட்ட பெண்களும் பத்தினித்தனத்தை பேணிதலை மேற்கொள்வது சிறந்தது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அதனால் தான் என்னை முழுமையாக மூடி மறைத்திருக்கின்றேன் என்பதாக அந்த தாயார் பதில் கொடுக்கின்றார்கள். சகோதரர்களே, காலாகாலமாக எம்முடைய இஸ்லாமிய பெண்கள், முஸ்லிம் பெண்கள் என்ன செய்திருக்கின்றார்கள்? பக்குவமாக வாழ்ந்திருக்கின்றார்கள், தன்னை முழுமையாக மறைத்து வாழ்ந்திருக்கின்றார்கள். இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுகின்றார்கள், காலங்கள் பல கடந்தும் ஆண்களை பார்த்தேன், அவர்கள் முகத்தை திறந்தவர்களாகவும் பெண்களை பார்த்தேன், அவர்கள் முகத்தை மூடியவர்களாகத்தான் இருந்ததை நான் கண்டிருக்கின்றேன் என்பதாக சொன்னார்கள். எனவே சகோதரர்களே, இந்த மோசமான பழக்கம், அறைகுறை நிர்வாணமாக அடைகின்ற பழக்கம், அந்நியவர்களுக்கு முன்னால் பேணுதல் இல்லாமல் நடக்குகின்ற இந்த பழக்கம் எப்போது வந்ததென்றால், சகோதரர்களே, 14வது நூற்றாண்டுக்கு பின்னால், 14வது நூற்றாண்டிலே இஸ்லாம் பல நாடுகளுக்கும் பரவியது, இஸ்லாமிய ஆட்சி பல நாடுகளுக்கும் பரவியது. மேற்கத்திய யகூதிகள் நசாராக்கள் திட்டமிட்டார்கள், முஸ்லீம்களை எப்படி நாங்கள் குஃபுரியத்தின் பக்கம் சாய்ப்பது, முஸ்லீம்களை எப்படி குஃபுரியத்தின் பக்கம் எடுப்பது என்று பல திட்டங்களை தீட்டினார்கள். அந்த திட்டத்தில் முதலாவது திட்டம்தான் சகோதரர்களே, இந்த யகூதிகள் நசாராக்களுடைய திட்டம், இஸ்லாமிய பெண்கள் அணிந்திருக்கின்ற ஹிஜாபை கலட்ட வேண்டும். முதலாவதாக நாங்கள் இவர்களை குஃபுரியத்தின் பக்கம் எடுப்பதாக இருந்தால் நாம் செய்ய வேண்டிய முதலாவது திட்டம் வேலை, இவர்கள் அணிந்திருக்கின்ற முஸ்லிம் பெண்கள் அணிந்திருக்கின்ற ஹிஜாபை கலட்ட வேண்டும். இதன் அடிப்படையிலே சகோதரர்களே, முதலாக எகிப்து நாட்டுடைய மன்னர் என்ன செய்கின்றார், பிரான்ஸ் நாட்டுக்கு படிப்பதற்காக வேண்டி மாணவர்களை அனுப்புகின்றார். 1290ஆம் ஆண்டு ரிஃபா தஹ்தாவி என்பவன் என்ன செய்கின்றான், படித்துவிட்டு எகிப்து நாடு வர திரும்புகின்றான். ரிஃபா தஹ்தாவி முதலாக எகிப்துக்கு வந்து வைத்த நச்சு கருத்து என்னவென்றால், பெண்களுக்கு உரிமை கிடைக்க வேண்டும், பெண்கள் உரிமை வேண்டும் என்பதாக முதலாவதாக அந்த நச்சு கருத்தை வைக்குகின்றான். இவனுடைய கருத்தை பின்தொடர்ந்து பல வாலிபர்கள் இவனோடு சேர்ந்து அந்த கருத்தை அவர்கள் அந்த எகிப்தி நாட்டிலே நிலைநாட்டினார்கள். சகோதரர்களே, இதே போன்று முதலாவதாக தன்னுடைய ஹிஜாபை கலட்டிய பெண் தான் 1367ஆம் ஆண்டு ஹுதா ஷாராவி என்ற பெண் தான் என்ன செய்கின்றார், தன்னுடைய ஹிஜாபை முதலாக கலட்டுகின்றார். சகோதரர்களே, இவளுடைய சம்பவம் உள்ளத்தை உறுத்தக்கூடிய சம்பவம் என்ன செய்கின்றான், அலூல் என்பவன் பிரித்தானிய நாட்டிற்கு சென்று இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் எதிராக பல விடயங்களை படிக்குகின்றான், சீர்குலைக்குகின்ற விடயங்களை படிக்குகின்றான். சகோதரர்களே, 1367ஆம் ஆண்டு என்ன செய்கின்றான், ஹுதா ஷாராவி நாடு திரும்புகின்றான். இவனை வரவேற்பதற்காக வேண்டி ஆண்களும் பெண்களும் என்ன செய்கின்றார்கள், விமான நிலையம் சென்றிருக்கின்றார்கள். சகோதரர்களே, பெண்களுக்கென்றொரு மண்டபம், ஆண்களுக்கென்றொரு மண்டபம் அமைக்கப்பட்டது. சாத் ஜாலூல் என்ன செய்கின்றான், விமானத்திலிருந்து இறங்கி முதலாவதாக பெண்களின் பக்கம் வருகின்றான். பெண்களின் பக்கம் வந்து ஹுதா ஷாராவி அணிந்திருந்து ஹிஜாபின் பக்கம் தன்னுடைய கையை நீட்டி அவள் அணிந்திருந்த ஹிஜாபை கலட்டிவிட்டான். இதை பார்த்த அனைத்து பெண்களும் தன்னுடைய ஹிஜாபை கலட்டிவிட்டார்கள். சகோதரர்களே, மனைவிதான் சஃபியா ஹானம் என்பவள் பெண்களோடு சேர்ந்து நைல் நதிக்கு முன்னால் பெரியதொரு ஆர்ப்பாட்டம் செய்கின்றாள். அந்த ஆர்ப்பாட்டத்தின் இறுதியில் அவர்கள் அணிந்திருந்த ஹிஜாபை காலுக்கு கீழால் மிரித்து அதற்கு நெருப்பு கொடுத்து விடுகின்றார்கள், தீ வைத்து விடுகின்றார்கள். என்றும் அந்த மைதானத்துக்கு சுதந்திர மைதானம் என்பதாக பெயர் வைக்கப்பட்டிருக்கின்றது. சகோதரர்களே, காலாகாலமாக எம்முடைய இஸ்லாமிய பெண்கள் பக்குவமாக வாழ்ந்திருக்கின்றார்கள். யகூதிகள் நசாராக்களுடைய திட்டத்தின் பிரகாரம் இந்த பெண்களுடைய பக்குவங்கள் குறைக்கப்பட்டு இன்று அரைகுறை நிர்வாணமாக ஆடை அணுகின்ற அளவுக்கு இன்று இஸ்லாமிய பெண்கள் மாறிவிட்டார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, எம்முடைய நாட்டை பொறுத்தளவில் இன்று படிக்கு போகின்றோம் என்று நான் தெளிவாக சொல்லுகின்றேன். சகோதரர்களே, படிக்க வேண்டும், இஸ்லாமிய பெண்கள் முன்னேற வேண்டும், படிப்பிலே முன்வர வேண்டும். ஆனால் படிப்பு என்ற பெயரில் அனாச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது. இன்று படிக்கப் போகின்றோம் என்று என்ன செய்கின்றார்கள், டெனிமையும் டீசர்ட்களையும் உடுத்துக் கொண்டு வாகன பஸ்களிலே பிரயாணம் செய்கின்றார்கள். சகோதரர்களே, இந்த பெண் முஸ்லிமான பெண் தான், இது பாத்திமா தான், இது ஹஸ்தா தான், இது ஆயிஷா தான் என்று தெரிந்து கொள்வதாக இருந்தால் அவருடைய தலையிலே ஒரு இஸ்காஃப் இருக்கும், தலையிலே இஸ்காஃப் இருக்கும். சகோதரர்களே, சந்தர்ப்பம் ஏற்பட்டால் இந்த இஸ்காஃபும் பேக்குள்ளுக்கு சென்று விடுகின்றது. சென்று என்ன செய்கின்றார்கள், அந்நியவர்களோடு பீச்சுகளிலும் ஹோட்டல்களிலும் இன்று படிக்கின்றோம் என்ற பெயரிலே சுற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். நாம் பெற்றோர்களாக இருப்பவர்கள் கவனித்திருக்கின்றோமா என்பதை சிந்திக்க வேண்டும். சகோதரர்களே, கேவலம் இன்று திருமணம் இல்லாமல் எத்தனையோ குழந்தைகள் பிறந்திருக்கின்றார்கள். சகோதரர்களே, இந்த ஹிஜாப் இல்லாமல் சென்றதனால் அதனுடைய விபரீதத்தையும் எழுதும்போது எழுதுகின்றார்கள். ஐக்கிய அமெரிக்காவில் 19 மில்லியன் பெண்கள் கற்பழிப்பு சம்பவங்களுக்கு உட்படுத்தப்படுகின்றார்கள். 19 மில்லியன். இத்தாலியாவில் 70% ஆண்கள் தனது மனைவியர்களுக்கு துரோகம் செய்துள்ளார்கள். அது மாத்திரமல்ல, அமெரிக்காவில் வருடாந்தம் 1 மில்லியன் குழந்தைகள் விபச்சாரத்தால் பிறக்குகின்றார்கள். 1 மில்லியன் கருக்கள் சிதைக்கப்படுகின்றது என்பதாக கணக்கெடுத்திருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, கர்னல் பல்கலைக்கழகம் நடாத்திய கணக்கெடுப்பில் சமூக பணியில் ஈடுபடக்கூடிய, சமூக வேலையில் ஈடுபடக்கூடிய 70% பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்படுகின்றார்கள். ஜெர்மனியில் 35,000 பெண்கள் வருடாந்தம் கற்பழிக்கப்படுகின்றார்கள் என்பதாக கணக்கெடுத்து சொல்லியிருக்கின்றார்கள். சகோதரர்களே, இது எதனால், இஸ்லாமிய பெண்கள் காலகாலமாக பக்குவமாக வாழ்ந்திருக்கின்றார்கள். இந்த பக்குவம் எம்மை விட்டும் கலன்று சென்றதால் இந்த சம்பவங்களை அனுபவிக்கின்றோம். எனவே சகோதரர்களே, நாம் பொறுப்புதாரிகள், எம்முடைய இஸ்லாமிய பெண்களை, இஸ்லாமிய பெண் வாலிப பெண்களை, எம்முடைய குழந்தைகளை இவ்வாறான நிலைகளிலிருந்து நாம் பாதுகாக்க வேண்டும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பானாக. இந்த காலங்களில் அவனுக்கு விருப்பமான நல்ல மகள் செய்யக்கூடிய நல்லவர்கள் கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. ஆமீன், ஆமீன். வாஹுர் தாவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். For more lectures visit slhub.com.